கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 26.
எல்லாம் இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய ஞான உருவாகிய மெய்கண்ட தேவர் திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் பொருத்தி நிறைவேற்றுகிறேன். சைவ சித்தாந்த பாதையை நமக்கு அறிமுகம் செய்த உண்மை விளக்கம் என்கின்ற நூலின் மூலமாக அறிமுகம் செய்த மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை போற்றி பணிகின்றேன். தற்போது திருவருட்பயன் எனும் நூலினூடாக அந்த பாதையை நீட்டித்தருகின்ற உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகளுக்கு நம் எல்லோருடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் சமர்ப்பித்து மகிழ்கின்றேன். இந்த இரண்டு நூல்களுக்கும் உரை செய்த பெருமக்களாகிய ஆனந்தராஜன் ஐயா அவர்களுக்கும் சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் ஐயா அவர்களுக்கும் நம் எல்லோருடைய பணிவு சார்ந்த வணக்கங்களை சமர்ப்பிப்பதிலே நிறைவேற்றுகிறேன். சைவ சித்தாந்த கல்வியை கடந்த 26 வகுப்புகளாக படிக்கிறோம் என்பது மனம் நிறைவு தருகிற ஒரு செய்தி. இறைவனுடைய கருணை இல்லாமல் தத்துவங்கள் கற்க முடியாது என்று நம்முடைய தத்துவ நூலாசிரியர்கள் சொல்கிறார்கள். இறைவனுடைய கருணையும் தத்துவ விசாரமும் ஏற்பட்டவர்கள்தான் இந்த நூல்களுக்குள்ளே பயணிக்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்த நூலாசிரியர்களுடைய கட்டளையாக இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஆத்ம விசாரம் ஏற்படாத ஒருவன் அல்லது தத்துவ ஞானம் ஏற்படாத ஒருவன் இதற்குள்ளே பயணித்தால் அது வெறும் கல்வியாகி எந்த நோக்கத்திற்காக இந்த கல்வி உருவானதோ அந்த நோக்கத்தை கெடுத்து அதுவே ஆணவமாகி நம்மை பீடித்துவிடும் என்ற காரணத்தினால்தான் நம் பெரியவர்கள் அப்படி சொல்கிறார்கள். முன்பொரு முறை நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும், வேதாந்தம் உலகளாவி இன்றைக்கு பரவி இருக்கிறது, சைவ சித்தாந்தம் தான் நம் அளவிலே நிற்கிறது என்று நான் ஒரு முறை உங்களுக்கு சொன்னேன். அது ஓரளவு நம்முடைய சித்தாந்த நூலாசிரியர்களுடைய நோக்கமாகவும் இருந்திருக்கிறது என்று நாம் நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. வெறுமனே அதனை பிரச்சாரம் செய்து உலகெல்லாம் பரப்புவதிலே பயனில்லை, அந்த பசியுடையவர்க்கு அதை சேர்ப்பிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நூலாசிரியருடைய நோக்கமாக இருந்தபடியால்தான் அதை பெரிய அளவிலே கூட்டம் கூட்டி கொண்டு போய் சேர்க்கிற முயற்சியிலே நம் சைவ பெரியார்கள் ஈடுபடவில்லையோ என்று எண்ணத் தோன்றுகிறது. அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் இந்த விடியற்காலை நேரங்களிலே இந்த சித்தாந்த வகுப்பிலே ஈடுபட்டு படிப்பது என்பது உங்களுடைய ஆன்ம பசியை காட்டுவதாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் வகுப்புக்குள்ளே நுழையலாம் என்று கருதுகிறேன். அதற்கு முன்பாக செந்தில் முதலியவர்களோடு ஒரு செய்தி. தீபாவளி இருக்கிறபடியால் இந்த சனி ஞாயிறு வகுப்பை நாம் நிறுத்தி அதற்கு பிறகு வருகிற கிழமையிலே இருந்து அந்த வகுப்பை தொடரலாம். ஏனென்றால் எங்களுக்கும் இங்கே அந்த கௌரி பூசை முதலிய அந்த விசேடங்கள் இருப்பதால் அந்த இரண்டு நாள் வகுப்பையும் நாம் தள்ளி போடலாம் என்று நினைக்கிறேன். திருவருட்பயன் என்ற நூல் உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற தில்லைவாளந்தனரால் இயற்றப்பட்ட நூல்களிலே ஒன்று. அந்த பெருமகனார் சைவ சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை இயற்றி நம் தத்துவ உலகுக்கு பெரும் பங்காற்றியிருக்கிறார். அந்த 8 நூல்களும் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த எட்டு நூல்களும் சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகின்றன. தில்லைவாளந்தனராக இருந்து அந்த கிரியா நிலையிலே இருந்து தன்னுடைய குருநாதராகிய மறைஞான சம்பந்தருடைய தூண்டுதலாலே மேலோங்கி ஞான நிலைக்கு ஞான நிலையை எய்தியவர் உமாவதி சிவாச்சாரியார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல அற்புதங்கள் பற்றி முன்னமே சொல்லியிருக்கிறேன். அந்த அற்புதங்களை செய்த இறைவனே கடிதம் கொடுத்து இன்னாருக்கு முத்தி கொடு என்று சொல்லுகிற அளவுக்கான ஞான நிலை எய்தியவராகிய உமாவதி சிவாச்சாரியார் எழுதிய அந்த எட்டு நூல்களிலே திருவருட்பயன் என்ற நூலை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலை ஞானம் கற்கும் சரக்கு அன்று கான் என்கின்ற விநாயக பெருமானுக்கான காப்பு செய்யுளோடு இந்த நூலை ஆரம்பிக்கிறார். குறள்வெண்பா வடிவில் எழுதப்பட்ட நூல் இந்த நூல். 10 அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் திருக்குறள் போலவே 10 குறள்களை அமைத்திருக்கிறார். ஆகவே 100 குறள்களை கொண்ட மிகச் சுருக்கமான ஆனால் மிக தெளிவான விரிவான ஒரு நூலாக இந்த திருவருட்பயன் என்கின்ற நூல் இருக்கிறது. இதற்கு யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்த சைவ சித்தாந்தத்தை அனுபவமாகவும் அறிவாகவும் பெற்றிருந்த சிவபாத சுந்தரனார் அவர்கள் எழுதிய உரையை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் இந்த திருவருட்பயன் என்கின்ற பெயருக்கு அதை இரண்டாக பிரித்து திருவருள் பயன் என்று பிரித்து இந்த 10 அதிகாரங்களும் 5 அதிகாரங்களாக திருவருளுக்கு 5 பயனுக்கு 5 ஆக்கப்பட்டிருக்கிறது என்று உரை செய்கிறார். அந்த வகையிலே ஹதி பசு பாசம் என்கின்ற சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொண்ட முப்பொருள் என்றைக்கும் உள்பொருளாக இருக்கிற முப்பொருள் பற்றிய அறிவை இந்த நூல் படிப்படியாக நமக்கு மேலுயர்த்தி தருகிறது. அந்த முப்பொருளில் அமைந்த வகையிலே பதி முற்றறிவு பொருள், பசு சிற்றறிவு பொருள், பாசம் அறிவில் பொருள் என்று நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அந்த வரிசையிலே உயர்வாக இருக்கக்கூடியதாகிய பதி முன்வைக்கப்பட்டு பசு அடுத்ததாக வைக்கப்பட்டு பாசம் அதற்கடுத்ததாக வைக்கப்படுவதுதான் மரபாக இருந்திருக்கிறது. அந்த மரபின் அடிப்படையிலே இந்த நூலினுடைய முதல் அதிகாரத்தை பதி முதுநிலை என்று இறைவனை பற்றிய செய்திகளை சொல்லுகிற அதிகாரமாக அவர் அமைத்து நமக்கு விளக்கம் செய்கிறார். அதிலே இறைவன் பற்றிய புதிய பல செய்திகளை நாம் பெற்றுக்கொண்டோம். அதற்கு அடுத்ததாக பசு பற்றி சொல்ல தலைப்பட்ட அவர் அந்த அதிகாரத்துக்கு உயிரவை நிலை என்று பெயர் வைத்து உயிரினுடைய பன்மைத்தன்மை பசுக்களினுடைய பன்மைத்தன்மையை நமக்கு நினைவூட்டுகிறார் அவை என்று அந்த பெயரினாலே. அதிலே அந்த பசுக்களுக்கு அல்லது ஆன்மாக்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை புதிய செய்திகள் பலவற்றை நமக்கு தொகுத்து தருகிறார். அது முடிந்த பிறகு 3 இருக்கக்கூடிய மலம் பற்றிய செய்திகளை சொல்லத் தொடங்குகிறார். அதற்கு இருள் மல நிலை என்று அந்த அதிகாரத்துக்கு பெயரிடுகிறார். இருள்மலம் என்பது நேரடியாக ஆணவத்தை சுட்டி நிற்பது. அப்படியானால் மற்றைய மலங்களாகிய மாயை கண்மம் என்பவையும் உள்பொருள்தானே, ஏன் அவற்றை இந்த தலைப்பிலே எடுத்துக்கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு இருள்மல நிலை என்ற அந்த மூலமலமாகிய ஆணவ மலம்தான் உயிரிடம் கண்மத்தையும் மாயையும் சேர்ப்பிக்கிற காரணத்தினால் ஒன்றை சொல்ல மற்றவையும் அதற்குள்ளே அடங்கும் என்ற வகையிலே முதலிலே இந்த இருள்மல நிலை என்ற அந்த பெயரை இட்டு ஆணவத்தினூடாக கண்மத்தையும் மாயையையும் நமக்கு விளங்கப்படுத்த போகிறார். அந்த அதிகாரத்திலே ஆன்மாவினுடைய அறிவை மறைத்து நிற்கும் அந்த ஆணவம் பற்றிய பல செய்திகளையும் அதற்கு அந்த அந்த ஆணவத்தை நீக்குவதற்கு துணை செய்கிற மாயை பற்றியும் அவற்றின் ஊடாக விளைகின்ற கண்பம் பற்றியுமான செய்திகளை நமக்கு அவர் வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். அதிலே முதலிலே முப்பொருளும் இன்பதுன்பமும் உள்பொருள்கள் என்பதை முதல் குறளிலே நிரூபிக்கிறார். பிறகு ஆணவத்தின் உண்மையை அனுமானத்தால் நிரூபணம் செய்கிறார். எப்படி இருள் பல பொருளையும் ஒரு பொருளாக்குகிறதோ அதுபோல ஆணவம்தான் பிரதிபசு பாசத்தை ஒருமித்து மறைத்து நிற்கிறது என்பதாக அந்த குறளை சொல்லுகிறார். மூன்றாவது குறளிலே ஆணவம் இருளில் கொடியது என்கிறார். முதலிலே இருளை ஒப்பிட்டு அதுபோலத்தான் ஆணவமும் இருக்கும் என்று சொன்னவர் பிறகு அதற்கு ஒரு படி மேலே போய் இருள் தன்னை காட்டும், மற்ற பொருள்களை காட்டாது, ஆனால் ஆணவம் தன்னையும் காட்டாது மற்றைய பொருள்களையும் காட்டாது என்பதை சொல்லி ஆணவத்தினுடைய கொடுமையை உணர்த்துகிறார். இரு பொருளும் காட்டாது இருள் ஒரு பொருளும் காட்டாத இருள் உருவம் காட்டும் ஒரு பொருளும் காட்டாது இது என்கின்ற அந்த மூன்றாவது குறளிலே அதை படிக்கிறோம். அடுத்ததாக ஆணவம் அனாதியாய் ஆன்மாவோடு உள்ளது. தத்துவ உலகிலே இது பற்றி பல விசாரங்கள் பண்ணுகிறார்கள். இந்த ஆணவம் என்பது ஆன்மாவோடு எப்போது சேர்ந்தது என்பது ஒரு கேள்வி. அது நான் அது பற்றி நாங்கள் மேலோட்டமாக நம்மறிவுக்கு பழப்பட்ட வகையிலே சில விஷயங்களை முந்தைய நூலிலே பார்த்திருக்கிறோம். ஆணவம் வந்து சேருவதற்கு வாய்ப்பில்லை, இந்த ஆன்மாதான் ஆணவத்தோடு போய் சேர்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆணவம் அறிவற்ற ஒரு பொருள், அறிவற்ற ஒரு பொருள் குறித்த ஒரு பொருளை பற்றுவேன் என்று வந்து பற்றுதல் சாத்தியமில்லை. ஆகவே அறிவுள்ளதாகிய ஆன்மாதான் அதற்குள்ளே அகப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக நாம் சில செய்திகளை முடிவு செய்தோம். இதிலே அது பற்றிய விவரங்களை ஆராய்கிறார்கள். அதாவது ஆணவம் ஆன்மாவை எப்போ பற்றியது என்பது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி கற்புகிறார்கள், ஆணவம் என்பது ஆன்மாவினுடைய ஒரு குணமா, ஆன்மாவினுடைய ஒரு குணம்தான் ஆணவமா? ஏனென்றால் அனாதியை பற்றியதென்றால் பற்றிய விவரம் நமக்கு தெரியவில்லை. ஆன்மாவை ஆணவம் எப்போ பற்றியது என்கின்ற விவரம் தெரியாததைத்தான் அனாதியை பற்றியது என்று சொல்கிறோம். ஆகவே பற்றியது என்று ஏன் சொல்ல வேண்டும்? இந்த ஆன்மா ஆணவம் ஆன்மாவினுடைய குணங்களிலேயே ஒன்றாக இருக்குமானால் அது தோன்றிய காலம் தொடக்கம் அதனோடு ஆணவம் இருக்க வாய்ப்பிருக்கிறது. ஆகவே அதை ஆணவத்தினுடைய குணமாக சொன்னால் என்ன என்று ஒரு கேள்வியையும் தத்துவக்காரர்கள் ஆராய்கிறார்கள். இந்த நூலாசிரியரும் ஆராய்வார். இங்கே அதை மறுப்பது போன்ற ஒரு செய்தியாக அடுத்த குறள் அமைகிறது. ஆணவம் அனாதியாய் ஆன்மாவோடு உள்ளது. அவ்வளவும் அதுவரைக்கும் தெரியும். எப்போ இருக்கிறது என்றால் அனாதியிலே இருந்து இந்த ஆணவம் இருக்கிறது என்பதை அந்த குறளிலே சொன்னார். அடுத்த குறளிலே ஆணவம் அனந்த சக்திகளை உடையது என்பதை விளங்கப்படுத்தினார். ஒரு ஒரு கவிதைத்தன்மையோடு கூறிய குறளாலே நமக்கு அதை சொல்லுகிறார். பலரை புணர்ந்த புணர்ந்தும் இருட்பாவைக்கு என்றும் கணவர்க்கு தோன்றாத கற்பு இருக்கிறது. பல பேரை புணர்கிறாள். ஆணவம் என்கின்றவளை பெண்ணாக உவமித்து அந்த ஆணவப் பெண் பல பேரையும் சேர்கிறாள், அதனாலே புணர்கிறாள் என்கிறாள். ஆனால் அவளிடம் இருக்கிற ஒரு சிறப்பம்சம், சேர்ந்த எவருக்கும் தன்னை காட்ட மாட்டாள். உயர்ந்த கற்புள்ள பெண் மற்றவருக்கு தன்னை காட்டாமல் தான் சேர்ந்த கணவருக்கு தன்னை காட்டுவாள். ஆனால் இந்த ஆணவ இருள் எல்லாரிடமும் சேருகிறதே தவிர ஒருவருக்கும் தன்னை காட்டுவதில்லை, அத்தகைய கற்பு கொண்டது என்று ஒரு விளையாட்டாக அந்த குறளிலே ஆணவத்தினுடைய தன்மையை பதிக்கிறார். வேறு வேறு உயிர்களிடம் ஆணவம் சேர்ந்து நிற்கிறது என்பதை நாங்கள் இந்த தத்துவம் படிக்கிற பொழுது படித்துக் கொண்டு வருகிறோம். எல்லா உயிர்களிடமும் ஆணவ பதிவு உண்டு. அப்படி எல்லா உயிரிடமும் ஆணவ பதிவு இருக்கிறது என்றால் ஒரே தன்மைத்தாய் இருக்கிறதா என்றால் அப்படியும் இல்லை. ஒவ்வொரு உயிரிடமும் ஒவ்வொரு வகையிலே அல்லது ஒவ்வொரு தன்மையிலே ஆணவ பதிவு இருக்கிறது. ஆகவே எல்லோரிடமும் வேறுபட்டு பதிவாகி இருக்கிற இந்த ஆணவம் என்பது அனந்த சக்திகளை, அனந்தம் என்றால் அந்தம் இல்லாத முடிவில்லாத பல சக்திகளை கொண்டுள்ளதாக இருக்கிறது என்று அந்த குறளிலே அதை விளக்கம் செய்கிறார். இந்த ஆணவம் உயிரிலே உயிரிலே கலந்து அல்லது உயிரே உயிரோடு இணைந்து அது செய்கிற காரியம் என்ன என்றால் மெய்யுணர்வை தடுக்கிறது. மெய்யுணர்வு ஆன்மாவுக்கு வராமல் தடுப்பதுதான் ஆணவத்தினுடைய வேலை என்ற அளவிலே நாங்கள் இன்னொரு குரல் படித்தோமா?
இல்லைங்க, இதோடு நிறுத்திட்டோம். 26
நிறுத்த படித்தோம். அதிலே போன முறை படிக்கிற பொழுது ஒரு நினைவூட்டலுக்காக சொல்லுகிறேன், ஆணவம் தான் உயிரினுடைய மெய்யுணர்வை தடுக்கிறது என்ற அந்த குரலை அடிப்படையாக வைத்து கொண்டு சைவ பெரியார் 3 விஷயங்களை நமக்கு சொல்கிறார். 1, ஏன் மாயையாகிய மலம் மெய்யுணர்வை தடுப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றால் அதுக்கு மாயை என்றே பெயர், மயக்கம் செய்வது என்று பெயர். அது மெய்யுணர்வை தடுத்திருக்கலாம் அல்லவா, முத்திக்கு தடையாக அது இருக்கலாம் அல்லவா என்ற கேள்விக்கு அவர் நல்ல தர்க்க ரீதியான விளக்கங்கள் சொல்லுகிறார். அதில் 2 காரணங்களை சொல்லுகிறார். 1, இறுதி ஊழிக்காலத்திலே ஊழிக்காலம் நிகழ்கிற பொழுது மாயை ஆன்மாவை விட்டு நீங்குகிறது. அது நமக்கு சொல்லப்பட்ட செய்திகளிலே ஒன்று. அது போய் இல்லா பேரொழி காலத்திலே இறைவன் எல்லாவற்றையும் அடக்குகிற பொழுது இந்த உலக சடப்பொருள்கள் எல்லாம் தத்துவங்களாக விரிந்த பொருள்கள் எல்லாம் மாயைக்குள்ளே அடங்க மாயை இறைவனுடைய திருவடிக்குள்ளே போய் அடங்கி விடுகிறது என்கிறார்கள். அப்படி அடங்குகிற பொழுது அப்படி அடங்குகிறது உண்மை என்ற செய்தி நமக்கு தெரிந்தபடியால் ஒரு கேள்வி வருகிறது, மாயைதான் மெய்யுணர்வை தடுக்கிற விஷயமாக இருந்தால் ஒளிக்காலத்திலே மாயை ஒடுங்குகிற பொழுது எல்லா ஆன்மாக்களுக்கும் முத்தி வந்துவிட வேண்டும், மாயை தான் மயக்குவதானால் அந்த மயக்கம் நீங்கிவிடும், நீங்கின உடனே எல்லா கால உயிர்களுக்கும் முத்தி வரும். ஆனால் அப்படி முத்தி வருவதாக இல்லை, ஆகவே மாயை மெய்யுணர்வை தடுக்கிற பொருள் இல்லை என்று அறிவிக்கிறார். அது தவிர மாயையினால் வந்த உடல்தான் ஓரளவு ஆணவ இருளை நீக்க நமக்கு துணை செய்கிறது என்ற செய்தியையும் சொல்லி மாயை அதற்கு காரணம் இல்லை என்கிறார். அடுத்ததாக கண்மம் என்று எடுத்தால் என்ன என்றால் கண்மம் என்பது மோகம் மதம் முதலிய மயக்கங்களின் காரியமாதலால் கண்மம் என்பது இன்னொன்றினுடைய காரியமாக இருக்கிறது. ஆகவே அது மயக்கத்துக்கான காரணமாக முடியாது, காரியம் காரணமாகாது என்ற காரணத்தை வைத்துக் கொண்டு அந்த கருத்தையும் மறுக்கிறார். ஆணவம் என்பது ஞானத்தினுடைய இன்மையோ என்ற கேள்வியை எழுப்பி அது இன்மை அல்ல, அது உள்பொருள் என்பதையும் நிரூபணம் செய்வதாக போன முறை நாங்கள் அந்த உரையை படித்து முடித்தோம். இன்றைக்கு அடுத்த குரலுக்குள்ளே நுழைவோம்.
குரல் எண் 27, ஆணவம் ஆன்மாவின் குணம் அன்று, இருளின்றேல் துன்பு ஏன், உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாக போம். கொண்டு கூட்டும் முறை, இருளின்றேல் துன்பு ஏன், உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாக போம். பதவுரை, இருள் இன்றேல் ஆணவம் என்ற பொருள் இல்லையாயின் துன்பு ஏன், ஆன்மாவுக்கு பிறவி துன்பம் இராது. உயிரியல்பேல் இந்த ஆணவம் ஆன்மாவின் குணமாயின் போக்கும் பொருள் உண்டேல் ஆணவத்தை கெடுக்கத்தக்க பொருள் ஒன்று உளதாயின் ஒன்றாக போம். அதாவது அப்பொருள் ஆணவத்தை கெடுக்கும் பொழுது அக்குணத்தை உடைய பொருளாகிய ஆன்மாவும் ஒருங்கே கெட்டுப்போம்.
திருப்பி ஒரு தரம் குரலையும் இந்த பதவுரையும் வாசி.
இருள் இன்றேல் துன்பு ஏன், உயிர் இயல்பேல் போக்கும் பொருள் உண்டேல் ஒன்றாக போம். பதவுரை, இருள் இன்றேல் ஆணவம் என்ற பொருள் இல்லையாயின் துன்பு ஏன், ஆன்மாவுக்கு பிறவி துன்பம் இராது.
உயிரியல் இவ்வளவும் ஒரு செய்தி. இருள் என்றே இருள் என்று சொல்லப்படுவது ஆணவம். ஆணவம் என்பது ஒன்று இல்லாவிட்டால் பிறவியாகிய துன்பம் ஆன்மாவுக்கு இராது. இது ஒரு செய்தியை முதல் 2-3 சொற்கள் பதிவாக்குகின்றன. தொடர்ந்து,
உயிர் இயல்பேல் இந்த ஆணவம் ஆன்மாவின் குணமாயின் போக்கும் பொருள் உண்டேல் ஆணவத்தை கெடுக்கத்தக்க பொருள் ஒன்று உளதாயின் ஒன்றாக போம், அதாவது அப்பொருள் ஆணவத்தை கெடுக்கும் பொழுது அக்குணத்தை உடைய பொருளாகிய ஆன்மாவும் ஒருங்கே கெட்டு போம்.
சற்று மயக்கம் தரக்கூடியதாக இந்த சொற்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அவர் சொல்றார், இருள் இன்றேல் துன்பேது, துன்பெனும் துன்பு இருளொன்றேல் துன்பு ஏன் துன்பம் பிறவி துன்பம் இராது. அடுத்த ரெண்டு சொற்களையும் சேர்க்கிறார், அது உயிரினுடைய இயல்பாக இருக்குமானால், நான் முதல் சற்று முன்னே சொன்னதுதான், அதை உயிரினுடைய குணம் என்று சொல்லிவிடலாமே என்று கேட்டால், ஆணவத்தை நீக்குவதாகிய ஒரு பொருள் இருக்குமானால், இருக்கிறது என்று படிக்கப் போகிறோம், இருக்குமானால் அது உயிரினுடைய குணமாக, ரெண்டு விஷயத்தையும் தொடுத்து பார்க்க வேண்டும், உயிரினுடைய குணமாக இருக்குமானால், பிறகு உயிரை விட்டு ஆணவத்தை நீக்குகிற ஒரு பொருள் இருக்குமானால், ஆணவன் நீங்குகிற பொழுது உயிரும் நீங்கிவிட வேண்டும், குணம் போனால் குணி போய்விடும், குணிகளினுடைய குணங்களினுடைய தொகுப்புத்தான் குணி. ஆணவத்தை நாம் குணமாக கொள்ளப் போகிறோம் என்றால், ஆணவம் நீங்குகிற ஏதாவது ஒரு வழி இருக்குமானால், ஆணவம் நீங்குகிற அன்று உயிரும் நீங்கிவிட வேண்டும், குணம் போனால் குணி போய்விட வேண்டும். ஆனால் ஆணவம் நீங்குகிறது, ஆணவம் நீங்குகிற பொழுது உயிர் நிற்கிறது, அப்போதான் ஆன்மாவுக்கு உண்மையான முத்தி நிலை, ஆணவம் முழுக்க வழிகட்டு வழிகட்ட நிலை என்பது இருந்தும் இல்லாத நிலை. ஆகவே அந்த நிலையிலே ஆன்மாவுக்கு முத்தி பெற்று ஆன்மா சுத்த நிலை அடைகிறது. ஆகவே உயிரை, அந்த ஆணவத்தை உயிரினுடைய குணமாக கொள்ள முடியாது. குணமாக கொண்டால் அந்த ஆணவம் நீங்குகிற பொழுது உயிரும் நீங்கி போயிருக்க வேண்டும். ஆகவே ஆணவம் என்பது உயிரினுடைய குணம் அல்ல என்ற செய்தியை இந்த குறளிலே பதிவு செய்கிறார்.
உரை குறிப்பு: இருள் இன்றேல் துன்பு ஏன் என்று துன்பத்துக்கு காரணம் ஆணவம் என்றதினாலே, துன்பத்துக்கு நேரே காரணமாகிய கர்மம் ஆணவத்தால் உண்டாவது என்பது பெறப்படும்.
இதிலேயே ஒரு விசாலமான விஷயம், சின்ன சின்ன இடங்களை அவர்கள் எவ்வளவு அழகாக கவனித்து சொல்லிக் கொண்டு போகிறார்கள் என்பதை தான் நாம் ரசிக்க வேண்டும். என்ன சொன்னார்? இருளின்றேல் துன்பு ஏன் என்றார். இருள் என்பது ஆணவம், ஆணவம் இல்லாவிட்டால் உயிருக்கு பிறவியாகிய துன்பம் இல்லை. நாம் படித்த அளவிலே இந்த துன்பம் என்ற விஷயம் எப்படி வருகிறது என்றால், உயிர் செய்கிற நல்வினை தீவினைகள் பாவ புண்ணியமாக உயிரிலே பதிவாகி இன்ப துன்பமாக வெளிப்படுகிறது. இதுதான் நாம் படித்த ஒழுங்கு. மீண்டும் சொல்லுகிறேன், நாம் செய்கிற நல்வினை தீவினைகள் உயிரிலே பாவ புண்ணியமாக பதிவாகி பிறகு இன்ப துன்பமாக வெளிப்படுகிறது. இந்த செய்தி தெரிந்தபடியால் நமக்கு தெரியும், துன்பத்திற்கு காரணம் வினைதான் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இந்த ஒழுங்கின்படி நீங்கள் நினைத்து பார்த்தால், நல்வினை தீவினை பாவ புண்ணியம் இன்ப துன்பம், இப்போ தீவினை தான் துன்பத்திற்கு காரணம். தீவினை என்பது கண்மம், நாங்கள் வினை என்று சொல்கிறது கண்மத்தை தான் வினை என்கிறோம். அப்படியானால் துன்பத்திற்கு காரணம் கண்மம் என்றல்லவா இருக்க வேண்டும் என்று ஒரு சிலர் சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. துன்பத்திற்கு காரணம் கண்மம் என்று சிந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்பதை, ஆணவன்தான் துன்பத்திற்கு காரணம் என்று சொன்ன இந்த குறளின் ஊடாக கண்மம் காரணம் இல்லை என்பதை மறுத்து காட்டுகிறார் என்பதை உரையாசிரியர் எடுத்து நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதை வாசிங்க திருப்பி.
இருள் இன்றேல் துன்பு ஏன் என்று துன்பத்துக்கு காரணம் ஆணவம் என்றதினாலே, துன்பத்துக்கு நேரே காரணமாகிய கர்மம் ஆணவத்தால் உண்டாவது என்பது பெறப்படும்.
அப்படியானால் கண்மத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் இல்லையா என்றால், கண்மந்தான் துன்பத்துக்கு காரணம், அது நாம் ஏற்கனவே படித்து விட்டு. அப்படி இங்கே ஆணவம்தான் துன்பத்துக்கு காரணம் என்றால், கண்மம் விளைவதற்கு காரணமாக இருப்பது ஆணவம், கண்மம் துன்பத்துக்கு நேர்காரணமாக இருக்கிறது. ஆனால் காரணத்துக்கு காரணமாக இருப்பது ஆணவம்தான், ஆணவம்தான் கண்மத்தை விளைவித்து அதன் மூலமாக துன்பத்தை விளைவிக்கிறது என்கின்ற உண்மையை பதிவு செய்கிறார். எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் இவை தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். அதாவது நாங்கள் பெரிய ஆராய்ச்சியாக நம்முள் எல்லோரும் படிப்பதில்லை, ஒரு நூலை உள்வாங்குகிறோம் என்று தான் படிக்கிறோம். ஆராய்ச்சியாக படிக்கிற பொழுது இந்த கேள்விகள் எல்லாம் எழும். அதனாலே தான் அதற்கான பதில்களை சொல்லி கொண்டு போகிறார். கண்மம் துன்பத்திற்கு காரணம்தான், ஆனால் கண்மம் நேர்காரணமே தவிர உண்மை காரணம் அல்ல. உண்மை காரணம் எதுவென்று கேட்டால் ஆணவன் தான் உண்மை காரணம் என்று சொல்வதற்காகத்தான் அந்த முதல் இரண்டு சொற்களையும் போட்டார் என்று சொல்லுகிறார்.
குணம் அழியும் போது குணத்தையுடைய பொருளும் அழிய வேண்டும். நெருப்பின் குணமாகிய சூடு இல்லாமல் போகும் போது நெருப்பும் இல்லாமல் போம்.
இவ்வளவு அழகான ஒரு உதாரணம் எடுத்து காட்டுகிறார். நெருப்புக்கு குணம் சூடு. சூடு இல்லாமல் போகிறது என்றால் நெருப்பு இல்லாமல் போகிறது என்று அர்த்தம். குணம் நீங்க குணி நீங்கிவிடும். நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நாம் தவறாக ஒரு பதிவு வைத்திருக்கிறோம். உலகத்திலே ஒரு பொருளிலே குணங்கள் தங்கியிருக்கிறது. இது திருக்குறள் படிக்கிற பொழுது நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு பொருளிலே குணங்கள் தங்கியிருக்கிறது என்று நம்புகிறோம். அப்படி அல்ல, குணங்களினுடைய சேர்க்கை தான் பொருளாக தோன்றுகிறது. இது தத்துவக்காரர்களுடைய ரொம்ப ஆழமான சிந்தனைகளிலே ஒன்று. ஒரு மல்லிகை பூ என்றால் அதிலே வாசம் ஒரு குணம், அதனுடைய மென்மை ஒரு குணம், அதனுடைய ஒரு நிறம் ஒரு குணம், அதனுடைய வடிவம் ஒரு குணம் என்று சொல்கிறோம் அல்லவா. ஆகவே மல்லிகை பூவிலே இந்த குணங்கள் எல்லாம் தங்கி இருக்கிறது என்று சொன்னதை அவர்கள் எப்படி மறுப்பார்கள் என்றால், இதிலே இருந்து இது ஒவ்வொன்றையும் நீக்கு, வாசனையை நீக்கு, அதனுடைய நிறத்தை நீக்கு, அதனுடைய மென்மையை நீக்கு, அதனுடைய வடிவத்தை நீக்கினால் என்ன மிஞ்சும் என்றால் ஒன்றும் மிஞ்சாது. ஆகவே என்ன தெரிகிறது, குணங்களினுடைய சேர்க்கை தான் குணியாக தோன்றுகிறது என்ற உண்மை நமக்கு புரிகிறது. ஆகவே குணம் நீங்கினால் குணி நீங்கும். அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆணவத்தை உயிரினுடைய குணமாக கொண்டால் ஆணவம் நீங்குகிற முத்தி நிலையிலே உயிரும் இல்லாமல் போய்விட வேண்டும். ஆனால் அந்த முத்தி நிலையை உயிர் அனுபவிப்பதாக படிக்கிறோம். ஆகவே ஆணவம் உயிரினுடைய குணம் இல்லை என்பதை வலியுறுத்துகிறார்.
குணம் அழியும் போது குணத்தையுடைய பொருளும் அழிய வேண்டும். நெருப்பின் குணமாகிய சூடு இல்லாமல் போகும் போது நெருப்பும் இல்லாமல் போம். நான்கு பக்கமும் சமமாயிருத்தல் சதுரத்தின் குணம். சமமாயிருக்கும் குணம் கெட சதுரமும் கெடும்.
ஒரு விஞ்ஞான ஆசிரியர் என்பதையும் அதை தொட்டு காட்டிவிட்டு போகிறார். சதுரம் என்று ஒரு நாங்கள் சொன்னால் அதற்கு நான்கு பக்கமும் சமமாக இருக்க வேண்டும் என்பது அதற்கான விதி. நான்கு பக்கங்களிலே ஒரு பக்கம் சமமாக இல்லாவிட்டால் அது சதுரமாக இருக்காது. ஆகவே அதற்கான இயல்பு நீங்க அந்த வடிவம் நீங்கி போய்விடும் என்பதை அக்கினியிலையும் காட்டினார், இந்த சதுரத்திலையும் வைத்து காட்டுகிறார்.
அதுபோல ஆணவம் ஆன்மாவின் குணமாயின் அது திருவருளால் கெடும் போது ஆன்மாவும் கெட வேண்டும். முத்தி நிலையில் முத்தி நிலையில் ஆன்மா கெடாதிருத்தலால் ஆணவம் அதன் குணம் அன்று என்பது அனுமானம்.
பாருங்கள், இப்ப மலம் பற்றித்தான் படிக்கிறோம். போன நூலிலே இல்லாத செய்திகள் பலது நமக்கு உள்ளே அனுப்பப்படுகிறது. முறைப்படியாக நாம் சிந்தித்து படித்தோம், கேட்டு சிந்தித்து தெளிதல் என்று சொன்னேன். இந்த சிந்தித்து படித்திருந்தோம் என்றால் இந்த இடம் வருகிற பொழுது நமக்கு இந்த கேள்வி வந்திருக்கும். ஆணவம் அனாதியே மலத்தை ஆன்மாவை பற்றி நிற்கிறது என்றால் ஏன் இவ்வளவு வேதனைப்படுகிறீர்கள், அது ஆணவத்தை ஆன்மாவினுடைய குணம் என்று சொல்லிவிடுங்களேன் என்று ஒரு சாரார். என்னென்றால் ஆண்டவனை அடைகிற வழி என்று படைக்கிறவன் ஒரு பக்கம் இருக்க, இதை புத்திசாலித்தனமாக படிக்கிறவன் ஒரு பக்கம் இருப்பான். ஒவ்வொரு தத்துவத்தையும் மறுப்பதற்கென்று மறு தத்துவக்காரர்கள் இருப்பார்கள். ஆகவே அவர்கள் இத்தகைய கேள்விகளை தூக்கி போடுவார்கள். ஆன்மாவை ஆணவம் பற்றி நிற்கிறது, அனாதியே பற்றி நிற்கிறது என்பதற்கு ஏன் இந்த அளவு வேதனைப்படுகிறாய், ஆணவம் ஆன்மாவினுடைய குணம் என்று சொல்லிவிடேன் என்றால் அதை முறியடிக்க வேண்டும். முறியடிக்காமல் போனால் என்றால் இவர்களுடைய கொள்கை அதுவல்ல, ஆணவம் பற்றியது என்ற கொள்கையே தவிர ஆணவம் உயிரினுடைய குணம் இல்லை என்றால் இவர்களுடைய தத்துவ நிறைவுக்கு அந்த அதுதான் முடிவாக இருக்க வேண்டும், அதுதான் எடுகோளாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படி கேட்டால் அதற்கு ஒரு பதில் வேண்டுமே என்பதற்குத்தான் இந்த பதிலை சொல்கிறார்கள். ஆணவம் நீங்குமா, இது முதல் கேள்வி. நீங்கும் என்றால் ஆணவம் நீங்குகிற பொழுது அது குணமாக இருந்தால் ஆன்மாவும் நீங்கிவிட வேண்டும். ஆணவம் முத்தி என்ற ஒன்றை அடைகிறது, அப்பொழுது ஆன்மா முத்தி என்ற ஒன்றை அடைகிறது, அப்பொழுது ஆன்மா இருக்கிறது, அந்த முத்தியை அடைவது ஆன்மாதான், அப்பொழுது ஆணவம் இல்லை. ஆணவம் குணமாக இருந்தால் குணம் நீங்குகிற பொழுது ஆன்மாவும் நீங்கி இருக்க வேண்டும். அப்படி நீங்காத காரணத்தினால் ஆன்மா என்பது ஆணவம் என்பது ஆன்மாவினுடைய குணம் அல்ல, அதை பற்றிய ஒரு பொருள் என்பதை நிரூபணம் செய்கிறார்.
அதுபோல ஆணவம் ஆன்மாவின் குணமாயின் அது திருவருளால் கெடும்போது ஆன்மாவும் கெட வேண்டும். முத்தி நிலையில் ஆன்மா கெடாது இருத்தலால் ஆணவம் அதன் குணம் அன்று என்பது அனுமானம். இதோட முடியுங்க.
அனுமான பிரமாணத்தாலே அதை நிரூபணம் பண்ணிவிட்டு போகிறார். பாருங்கள், பிரமாணங்கள் இல்லாவிட்டால் எப்படி இந்த உண்மைகளை எல்லாம் நாம் நிரூபணம் செய்து வெட்ட வெளியிலே இருக்கிற விஷயத்தை ஆராய்கிறோம். பதியும் தெரியாது, பசுவும் தெரியாது, பாசமும் தெரியாது, வெட்ட வெளியிலே இருக்கிற பொருளை ஆராய்கிற பொழுது பிரமாணங்கள் தான் நமக்கு துணை. ஆகவே இந்த பிரமாண அறிவை வைத்து வைத்துத்தான் ரொம்ப ஆழமான செய்திகள் சொல்வார்கள். அந்த நேற்று நான் ஒரு கேள்வியை ஒரு தம்பி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன் என்று பிறகு குழம்பி அதை இன்றைக்கு சொல்வதாக சொன்னேன். அந்த தம்பி வந்தால் கடைசியிலே எனக்கு தொடர்பு படுத்துங்கள், அவருக்கு அந்த கேள்விக்கு பதில் கொடுங்கள்.